السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، كنيتكم مدتكم رياء الله إن الذي أركلي أنبو سهودركلي تايم أركلي ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த சிறப்பான மாதத்தை உலகம் முழுவதும் நபி அவர்களுடைய சிறப்பான வாழ்க்கையை முன்வைத்து அதை மக்களுக்கு போதிக்கவும் அதை மக்கள் மயப்படுத்தவும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கவும் பல வகையான முயற்சிகளில் பலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒன்றுதான் இலங்கை மிக பாராட்டுக்குரியது. அதில் அவர்கள் குறிப்பாக ஷமாயில் முஹம்மதியா என்று அழைக்கப்படக்கூடிய இமாம் திர்மிசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அந்த கிரந்தத்தை அடிப்படையாக வைத்து சில தெளிவுகளை விளக்கங்களை மக்களுக்கு முன்வைப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இமாம் திர்மிசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 6 சிஹாஹ் சித்தா என்று நாம் மிக பாசமாக அழைக்கக்கூடிய அல் ஜாமிஉ ஸஹீஹ், அஸ் ஸஹீஹ், ஜாமிஉ ஸுனன் லித்திர்மிதி, ஜாமிஉ ஸுனன் லி அபி தாவூத், அஸ் ஸுனன் லின்நஸாஇ, அஸ்ஸுனன் இப்னு மாஜா என்ற புகாரி, முஸ்லிம், திர்மிசி, அபுதாவூத், நசா இப்னு மாஜா இந்த 6 கிரந்தங்கள் ஊடாக சுமார் 29,000 ஹதீஸ்களை அல்லாஹு தஆலா முஸ்லிம் உம்மாவுக்கு பல பகுதிகளிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இலங்கையில் பல வருடங்களாக சஹீல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை அதை ஓதி அதை படித்து மக்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை மார்க்க விஷயங்கள்ல தெளிவு கொடுக்கும் பழக்கம் இருந்து வந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இலங்கையில 1997 பிறகு தௌரத்துல் ஹதீஸ் என்ற கற்பிக்கும் முறை, அதில் குறிப்பாக இந்த 6 கிரந்தங்களும் கற்பிக்கப்படுகின்றன. அதில் ஜாமிஉ ஸுனன் திர்மிதி இமாம் திர்மிசி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இந்த ஜாமிஉ ஸுனன் அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் கற்பிக்கப்படுகிறது. 1986 ஆண்டில் என்னுடைய உஸ்தாத் அல் முஃப்தி வலி ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் ஜாமிஉ திர்மிசியை நமக்கு கற்றுத்தந்து அந்த திர்மிசிக்கு தொடராக வரக்கூடிய ஷமாயில் முஹம்மதியாவையும் கற்றுத்தந்த அந்த ஞாபகம் இன்று நமக்கு வருகிறது. அவர்களுடைய அந்த சனத், ஹதீஸுடைய அந்த தொடர், அந்த சில்சிலா சங்கிலி தொடராக அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் போய் சேர்கிறது. எனக்கு ஷமாயிலு திருமதியை கற்றுத்தந்த ஹதரத் முஃப்தி வலி ஹசன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய உஸ்தாதுடைய தொடரில் இமாம் திருமதி வரைக்கும் போய் அது சேருகிறது. அதை தொட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இந்த சங்கிலி தொடரை நாம் அதை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம், இலங்கையில பல உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பணியில, இந்த ஜாமி உஸ்ஸுனன் திருமதி இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஹம்மது இப்னு ஈசா என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் அபு ஈசா என்றுதான் பிரபலமாக மக்களால் அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உஸ்பெகிஸ்தான் என்ற அந்த ஊரில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவர்கள் வாழ்ந்த அந்த உஸ்பெகிஸ்தான் என்ற ஊரில் தர்மஸ், துர்முஸ், தர்மிஸ், திர்மிஸ் என்ற இந்த நாலு வார்த்தைகள் இதுக்கு பாவிக்கப்படுகிறது. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உஸ்தாதான இமாம் புகாரி என்ற உலகத்தில பிரசித்தி பெற்ற, குரானுக்கு பிறகு முதலிடத்தை வகிக்கக்கூடிய அந்த ஜாமி உஸ்ஸஹீஹ் அல் முஸ்னத் அல் முக்தசர் மின் உமூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ அய்யாமி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஸஹீஹ் புகாரியை அஸ்ஸஹுல் கிதாப் இபாதத் கிதாபில்லாஹ் மா தஹ்த அதீமி ஸமா, குரானுக்கு பிறகு முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய சுமார் 600,000 ஹதீஸ்களை மனனம் செய்து அதிலிருந்து சுருக்கமாக நமக்கு 7,000 ஹதீஸ்களை தொகுத்து தந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அந்த மாணவர் தான் இமாம் திர்மிசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். நாம் மிக பாசமாக அழைக்கக்கூடிய முஹம்மது இப்னு ஈசா என்ற இந்த இமாம் அவர்கள், இமாம் திர்மிசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த மேலான பாக்கியத்தை அடைந்தார்கள். அவர்களுடைய ஒரு சிறப்பம்சம்தான், இமாம் புகாரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீ என்னிடத்தில புரோஷனம் அடைந்ததை விட நான் உன்னிடத்தில புரோஷனம் அடைந்திருக்கிறேன் என்று மாணவர்களை பார்த்து உஸ்தாத் அவர்கள் சொல்வதென்றால் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இங்க மிக குறிப்பாக நாம் கருத்துக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சுமார் 206 உஸ்தாத்மார்களிடத்தில் ஹதீஸ்களை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதே நேரம் 90,000 மாணவர்கள் அவர்களிடத்தில் ஹதீஸ் கற்றிருக்கிறார்கள். மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று நாம் இந்த குளோபல் வில்லேஜ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமெல்லாம் இன்று இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தை சற்று சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள், அந்த காலம் எப்படி இருந்திருக்கும், அவர்கள் எவ்வளவு சிரமங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள், எப்படி மாணவர்கள் அங்கு வந்து அவர்கள் இந்த விஷயத்தில் ஈடுபட்டார்கள் என்பது அங்கு நான் கருத்துக்கு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அவர்களுடைய ஞாபக சக்தி, எவ்வளவு நேர்மையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இங்கு முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். இமாம் திருநகல்லா அவர்களால் ஒரு ஷேகை சந்தித்து அந்த ஷேகிடத்தில் சொன்னார்கள், நீங்க எனக்கு ஹதீஸ் கற்று தரணும், நான் உங்களிடத்துல நீங்க ஹதீஸ வாசிக்க, நான் உங்களிடத்துல வாசிக்க நீ எனக்கு அதுக்கு அனுமதி தரணும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த உஸ்தாத் அவர்களுக்கு ஹதீஸ்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர்களிடத்துல ஒரு தாள் இருந்தது எழுதுறதுக்கு, ஆனால் அங்க எழுதக்கூடிய சூழல் ஒன்று இருக்கவில்லை. சற்று நேரம் கழிந்த பிறகு உஸ்தாத் அவர்கள் மாணவனை பார்த்து, என்னப்பா நீ என்னோட பரிகாசம் பண்றாயா, நான் உனக்கு எழுத சொன்னேனே நீ எழுதவில்லையே என்று சொன்னுடனே, எனக்கு இங்க ஒரு சரியான அமைப்பு இல்லை எழுதி கொள்றதுக்கு, நீங்க என்ன சொன்னீங்களோ அது அனைத்தையும் நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் என்று உடன் ஆசான் சொன்னார்கள். கூறலாம் என்று அவர்கள் அந்த ஹதீஸை முழுதாக எதெல்லாம் அந்த உஸ்தாத் சொன்னார்களோ அதை திரும்ப 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 அவர்கள் பூர்த்தியாக வாசித்து முடித்தார்கள். தன்னுடைய பிற்காலத்தில் அவர்கள் பார்வை இழந்து விட்டார்கள். அதிகமாக அழக்கூடிய இமாமாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இடத்தில் கண்ணீர் வடிப்பார்கள். அவர்கள் இன்றை உஸ்பெகிஸ்தான் என்பது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த அந்த துர்முஸ் என்ற திருமிசி என்ற பிரபலியமாக இருக்கிறது. இந்த திருமிஸ் என்ற அந்த பகுதியில அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அந்த பகுதியில தான் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படி ஞாபக சக்தியை கொடுத்தார் என்றால், ஒரு ஊரை அவர்களுடைய பிற்காலத்துல கண் பார்வை இழந்து விட்டார்கள். அந்த ஊரை அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒரு இடத்துல வந்து கண் பார்வை இல்ல, ஆனா சொன்னார்கள், இங்கு நான் ஒரு காலத்துல போகும் பொழுது தலையை குனிச்சு கொண்டு தான் போயிருக்கிறேன். ஏண்டா இந்த மரம் இருந்தது, அந்த மரங்களுடைய செடிகள் தொங்கிக் கொண்டிருந்தன, அந்த அதனால எனக்கு அதுல இடையூறு வரும் என்ற காரணத்தினால் நான் அந்த காலம் அப்ப சொன்னாங்க. அப்படிங்கிட்டு மரங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இந்த இடத்துல நிறுத்துங்க, இந்த இடத்துல மரங்கள் இல்லை என்று சொன்னால் நான் இதுக்கு பிறகு ஹதீஸை நான் ரிவாயத் செய்வதை, இதை மக்களுக்கு நான் எடுத்து சொல்வதை நிறுத்திக் கொள்வேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அங்கு ஆய்வு செய்து பார்த்த பொழுது அங்கு மரங்கள் இருந்தன என்ற, அந்த செடிகள் இருந்தன என்ற தீர்மானத்தை அங்கு அறிவிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இமாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இமாம் திருமிதி அவர்களுடைய அந்த திருமிதி ஷெரீப் என்பது அது மிக விரிவானது. என்னுடைய உஸ்தாத் முஃப்தி அலி ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஃப்தி அல் ஆதம் பாகிஸ்தானுடைய முஃப்தியாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கும் பொழுது அவர்கள் நமக்கு திருமதியை கற்று தந்த அந்த காலத்தை சிந்திக்கும் பொழுது, அது 1986, அது சுமார் இன்றைக்கு 34 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த பாடம் நடத்தியது ஞாபகம் வந்தது. எனக்கு இன்று சகோதரர் நண்பர் ஷேக் அஷ்ரப் அவர்கள் காலையில சொன்ன பொழுது நான் அவருக்கு மறுக்க முடியாமல் இது எனக்கு இந்த ஞாபகம் வருகிறது, அந்த சங்கிலி தொடரை அல்லாஹு தஆலா எனக்கு நசீபாக்குகிறானே, நான் அந்த ஞாபகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வஃபாத்தாகிய இந்த சிறப்பான மாதத்தில் நாம் இந்த ஹதீஸ்களை ஒரு ஒரு கணம் அதை பார்த்துக் கொள்ளலாம். பல ஜோலிகளிலும் பல பொறுப்புகளிலும் பல நிகழ்வுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் நேற்று இரவு வரைக்கும் PCOI பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் இன்கார்ல பல அமர்வுகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காலையில நண்பர் அவர்கள் தொடர்பு கொண்ட பொழுது இதுக்கு மறுக்க முடியாமல் இது ஒரு சந்தர்ப்பமாக பாக்கியமாக கருதி நான் அதை ஒப்புக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த ஷமாயில் திருமதி அஷ்ஷமாயில் முஹம்மதியா என்பதை நாம் கட்டாயமாக ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது அதுக்கு உலமாக்களிடத்துல சரியான விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு பலரும் விரிவுரைகள் எழுதியிருக்கிறார்கள். தமிழிலும் இது வந்திருக்கிறது. நான் இதை உலமாக்களுக்கு சில இதை விநியோகிக்க வேண்டும் என்று நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன். இதை தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலையும் வைத்து இதை விரிவோட அது அது ஆங்கிலத்திலேயும் அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்கிறார்கள், ஷர செய்திருக்கிறார்கள். இதை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், இதை தெளிவுபடுத்த பெற வேண்டும். நபி அவர்கள் ஒருவருடைய ஒரு உருவம் உண்டு, படமாக இருக்கவில்லை. அதை யாரும் உருவப்படமாக எடுத்து காண்பிப்பதும் அது நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. உலக முஸ்லிம்கள் ஒருபோதும் அதுக்கு நாம் இடமளிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சட்டங்களை கை கெடுக்கவும் முயற்சி எடுக்கக்கூடாது. மிக நிதானமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டையும் நாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால்தான் யாரும் ஒரு சட்ட விரோதமான செயலில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அதுக்கு உடனடியாக உரிய முறையில அது அணுக வேண்டுமே தவிர சட்டத்தை ஒரு நாளும் அது கை கெடுக்க கூடாது. அதுதான் எமக்கு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. இங்கு இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்ய முயற்சி செய்தார்கள்? பொதுவாக நாம் பார்க்கலாம், எல்லாம் சஹீஹுடைய கிரந்தங்களில், சஹீஹ் புகாரியாக இருக்கலாம், அது முஸ்லிமாக இருக்கலாம், அது அபூதாவூதாக இருக்கலாம், எல்லா கிரந்தங்களிலும் ஒரு பகுதி வருகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவமைப்பை, அவருடைய உயரம், மேனியின் நிறம், முடியமைப்பு, முகத்தோற்றம், அது பிறகு அவர்களுடைய தமது வாழ்நாளில் பயன்படுத்திய அந்த பொருள்கள், நபி அவர்களுடைய உடைமைகள் எப்படி இருந்தது, அது பற்றியுள்ள விரிவுகளை சஹாபாக்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த ஷமாயில் திருமதி என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை, அமர்வு, தூக்கம், உணவு, குடிப்பானங்கள் எப்படி கொடுத்தார்கள், அவர்களுடைய ஆடைகள், காலணிகள், மோதிரம், இன்னும் வால், நபி அவர்களுடைய அந்த தலைக்கவசம், தலைப்பாகை போன்றவைகள் எப்படி அமைந்திருந்தது என்றெல்லாம் இவைகளை நாம் விரிவாக இந்த ஷமாயில் திருமதியில பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனக்கு தரப்பட்டிருக்கும் அந்த தலைப்பு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாஜா ஃபி ஷஅர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியின் அளவு குறித்து அதுல செய்திகள் சம்பந்தமாக இந்த இந்த பாடத்தை நடத்துமாறு எனக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சுருக்கமான நேரத்தில் அதிகமான தகவல்களை தந்து முடிப்பதென்பது அது சாத்தியமாக இருக்க மாட்டாது. இருந்தாலும் என்னால முடியுமான அளவு இந்த விஷயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த தலைப்பில் இமாம் திர்மிசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஷமாயில் முஹம்மதியா என்ற இந்த நூலில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 8 ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல முதலாவது ஹதீஸாக அவர்கள் பதிவு செய்வது இஸ்மாயில் பின் இப்ராஹிம் அன் ஹுமை அன் அனஸ் இப்னு மாலிக்கின் قال كان شعر رسول الله صلى الله عليه وسلم الى نصف اذني என்பதாக அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தலைமுடி சில வேளைகளில் இரு காது மடல்களின் பாதி வரை இருந்தது என்பதாக சொல்கிறார்கள். கனிமானவர்களே, இந்த ஹதீஸ்களை நாம் பார்ப்பதற்கு முன்பு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நான் இந்த தலைப்புல சொல்லி வைக்க விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இமாம் நவி ரஹ்மல்லா அவர்கள் சொல்லிருக்கும் இந்த கூற்றை நாம் விளங்கிக் கொண்டால் இந்த நபி அவர்களுடைய முடி சம்பந்தமாக, தலைமுடி சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்கள், அது திருமதியில் இங்கின 8 ஹதீஸ்கள் தான் பதிவாக இருக்கின்றன. அதை விரிவாக நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் பல தலைப்புகள்ல ஹதீஸ் கிரந்தங்கள்ல இதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு நேரங்களில் சூழல்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், தன்னுடைய முடியை கத்தரிப்பார்கள். அது குறைந்து முடி இருக்கும் கத்தரித்த பிறகு அது அவர்களின் சில சில சந்தர்ப்பங்களில் அது காது மடல்களின் அளவு பாதி அளவுக்கு அது இருந்துவிடும். சில சந்தர்ப்பத்தில் படிப்படியாக வளர்ந்து அது காதின் அந்த சோலைகளை தொடக்கூடிய அளவுக்கு அது வந்துவிடும். சில நேரத்தில் வேலை ஜோலி பலுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் வெட்டாதிருந்த போது அது தோள்களை தொடும் அளவுக்கு அதிகரித்து விடும். ஆக இந்த 3 விஷயங்களை எல்லாருமே மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியின் சம்பந்தமாக ஹதீஸ்கள் வரக்கூடிய நேரத்தில் அதை இப்படி 3 வகையாக ஒவ்வொருவரும் பிரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு நேரங்கள் சூழல்களை வைத்துதான் ஒரு மனிதனுக்கு முடியை வந்து கத்தரிக்கக்கூடிய, அதை வந்து இறக்கக்கூடிய, அதை முழுதாக வலிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சில சந்தர்ப்பத்தில் மிக அழகான ஒரு மிக தெளிவான எல்லோரும் புரியக்கூடிய விதத்தில் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதுக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். பல்வேறு நேரங்களை அந்த சூழல்களை அவர்கள் வைத்து என்ன செய்வார்கள், முடிகளை கத்தரித்துக் கொள்வார்கள். அதை கத்தரித்து நபி அவர்கள் அதை அப்படி விடக்கூடிய நேரத்தில் சில சந்தர்ப்பத்தில் காதுடைய நடுப்பகுதி பாதி அளவுக்கு அது காடி அந்த மண்ணின் அளவுக்கு அது வந்துவிடும். படிப்படியாக அது வளர்ந்து காதின் அது சோலைகளை அது தொட்டுவிடும். அது பிறகு அது வெட்டாதிருந்த போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோல் புஜம் வரைக்கும் அது வரக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதை தான் இந்த பாப் வந்து இந்த பிரிவு வந்து நமக்கு விளங்க வைக்கிறது. இதுல 7-8 ரிவாயத்துகள் பதிவாக இருக்கின்றன. ஒன்று அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள், பரா ஆஜி ரதி அல்லா அவர்கள் ரிவாய்த் செய்கிறார்கள், கதாதா ரதி அல்லா ரிவாய்த் செய்கிறார்கள், உம்மு ஹானி அபு தாலிபுடைய அந்த மகள் ரிவாய்த் செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் ரிவாய்த் செய்கிறார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதி அல்லா ரிவாய்த் செய்கிறார்கள். ஆக இங்கு 24, 25, 26, 27, 28, 29, 30 ஹதீஸ்கள் இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது இந்த தலைப்பில் அனஸ் ரதி அல்லா அவர்களுடைய ரிவாயத்து இந்த 8-2 வந்திருக்கிறது. அது ரெண்டுலையும் இரு காது சில வேலைகளில் இரு காது மடல்களில் அது நடுப்பகுதி வரை பாதி வரை இருந்தது என்று அனஸ் ரதி அல்லா அவர்கள் பயன் செய்கிறார்கள். இது அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தாம் பார்த்த போது நபி அவர்களை எப்படி கண்டார்களோ ஒவ்வொருவரும் அப்படி ரிவாய் செய்திருக்கிறார். இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் ஹதீஸ்கள் சில நேரத்துக்கு அது ஒன்று ஒரு விதம் இருக்கும், இன்னொன்று ஒன்று ஒரு விதம் இருக்கும். சஹீஹ் புகாரியுடைய மொழிபெயர்ப்பை மட்டும் எடுத்து படிச்சீங்கன்னா மாறுபட்ட கருத்துக்களை நீங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபை கொண்டு இந்த பணிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இது மொழிபெயர்ப்போடு மாத்திரம் இருந்து கொள்ள முடியாது. இது மொழிபெயர்ப்புடன் இதற்குரிய விளக்கங்களையும் அல்லாஹுடன் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோட அந்த விஷயங்களை சரியாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் வெறுமனே மார்க்கத்தை படிப்பது என்பது இன்று அது உலக நாடுகள்ல போய் பார்த்தீங்க என்று சொன்னா தெரியும், யூத கிறிஸ்தவர்கள் கூட இஸ்லாத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நல்ல விஷயம், ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு போக்கொண்டு இருக்கிறது இஸ்லாமோபோபியாவுடைய, அதுல ஒரு முயற்சி இருக்கிறது இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு 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 சூழலை உலகளாவிய ரீதியில நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் ஜெர்மனி நாட்டுக்கும் கனடாவுக்கும் இன்னும் இது போன்ற சில நாடுகளுக்கு போய் பார்த்த பொழுது அந்த ஒரு ஃபேக்கல்டி இருக்குது ஓரியன்டலிஸ்டுடைய மேற்கத்திய நாடுகளில் உள்ள அந்த சிந்தனைகளை எப்படி திணிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹு வ மலாஇகதுஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹு தஆலா இறுதி தூதர் சையதுல் கவுனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத் சொல்வதாக சொல்கிறார்கள். அதில் நாங்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். இதனாலதான் எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி வருகிறோம். நாம் ஒவ்வொரு மூமின் மீதும் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொள்வது. எல்லோரும் சொல்லலாம் நபி அவர்கள் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் நபியில் உம்மிய்யி வஅலா ஆலிஹி வஸல்லம் தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மிய்யி வஅலா ஆலிஹி வஸல்லம் தஸ்லீமா. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நாம் 8 ஹதீஸ்களை காண்கிறோம். 8 ஹதீஸ்களில் ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரெண்டு பதிவுகள் வந்திருக்கின்றன. அதில் ஆயிஷா ரதி அல்லா அவர்களுடைய ஒரு ஹதீஸை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பரா இப்னு ஆஜிப் ரதி அல்லா அவர்களுடைய அந்த ஒரு ஹதீஸ் இங்கு பதிவாக இருக்கிறது. கதாதா ரதி அல்லா அவர்களுடைய ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஹதரத் அனஸ் ரதி அல்லா அவர்களுடைய நான் சொன்னது போல ரெண்டு, பரா இப்னு ஆஜிப் ரதி அல்லா அவர்களுடைய உண்டு, கதாதா ரதி அல்லா அவர்களுடைய உண்டு, ஆயிஷா ரதி அல்லா அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ், உம்மு ஹானி ரதி அல்லா அவர்களுடைய ரெண்டு ஹதீஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதி அல்லா அவர்களுடைய ஒரு ஹதீஸ். மொத்தம் இதுல 8 ஹதீஸ்கள் பதிவாயிருக்கின்றன. அப்ப அனஸ் ரதி அல்லா அவர்கள், அது ஆயிஷா ரதி அல்லா அவர்கள், அது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதி அல்லா அவர்கள், அது அப்துல்லா இப்னு அப்பாஸ், உம்மு ஹானி ரதி அல்லா அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரதி அல்லா அவர்களை எடுத்துக்கொண்டால் சுபான் அல்லா, எவ்வளவு சிறப்பாக 10 வருடங்களாக உம்மு சுலைம் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒப்படைத்தார்கள். ஹதரத் அனஸ், நீங்க நபியவர்களுக்கு ஊழியம் செய்யுங்க. 10 வருஷமாக சேர்ந்திருந்தார்கள். அப்ப அனஸ் ரதியல்லான் அவர்கள் உடைய ரிவாயத் இங்கு பதிவாகிறது. நபி அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் அவர்களுக்கு துவா செய்தார்கள். என்ன துவா செய்தார்கள்? அல்லாஹ்வுக்ஃபிர் தம்பஹு வஅத்தில் உம்ரஹு வபாரிக் ஃபி மாலிஹி வரிஸ்கி. நபி அவர்கள் அவர்களுக்காக செய்த துவா சுப்ஹானல்லாஹ். அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அந்த சிறப்பை கண்டு கொண்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லான் அவர்கள் நபியோடு நெருக்கமாக 10 வருஷம் சேர்ந்திருந்தவர்கள். அவர்கள் இந்த இங்கு 2 ரிவாயத்துகளை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சிறு வயதில் நபி அவர்கள் மைமூனா நபியுடைய மனைவி, அவர்களுடைய சாட்சி உம்முல் ஃபதல் அவர்களுடைய தாயுடைய சகோதரி, அவர்களுடைய வீட்டில் வந்து இரவு படுத்த நேரத்தில் நபி அவர்கள் அவர்களுக்கு துவா செய்தார்கள். உலமாக்களுடைய, நல்லடியார்களுடைய, சாலிஹான மக்களுடைய துவாவை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் அவர்களை நாம் இங்கு ரிவாயத்தை படிக்கும் பொழுது, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களுடைய ரிவாயத்தை படிக்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், அது அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த துவா, சாலிஹான மக்களுடைய துவாவை நாம் பெற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் இங்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹானி என்பவர்கள் அலி ரதியல்லாஹு ஜாஃபர் தாலித் உகைல் உம்மு ஹானி ஃபாத்திமத்து பின் அசத் ஹஜரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய மாமியார் அவர்கள் உடைய மகள் தான் உம்மு ஹானி. 5 குழந்தைகளை பெற்றெடுத்த ஃபாத்திமத்து பின் அசத் அவர்களுடைய ஒரு மகள் தான் உம்மு ஹானி அபு தாலிபுடைய மகளாக இருக்கிறார்கள். அவர்கள் உடைய 2 ஹதீஸ்கள் இங்கு பதிவாக இருக்கின்றன. அவர்களும் இங்கு 2 ஹதீஸ்களை ரிவாயத் செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்று ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிக பாசமாக நெருக்கமாக இருந்து 2200 ஹதீஸ்களை பதிவு செய்யக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன் மூமின்களுடைய தாயாக இருந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் நெஞ்சில் சாஞ்சிருக்கும் பொழுது அவர்களுடைய ரூஹ் பிரிந்ததை மிக பெருமையாக, என்னுடைய கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலத் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக் அவர்களுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் வந்த நேரத்தில் அவருடைய மிஸ்வாக்கின் பக்கம் நபி அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அந்த மிஸ்வாக்கை எடுத்து மென்று ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் நபியுடைய அந்த வாயில வைத்துவிட்டார்கள். ஆக நபி அவர்களுடைய உமிழை கடைசி நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நசீபாக்கினார். அதே போன்று நபி அவர்களுடைய நெஞ்சில் சாஞ்சிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுடைய ரூஹை எடுத்தார். அவர்கள் நான் எதிர்பார்க்கவில்லை, சூரத்து நூருடைய 13 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வைப்பான் என்று 13 ஆயத்துகள் அங்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தூய்மையான மரியம் அலைஸ்ஸலாத்தை தூய்மைப்படுத்தியது போன்று அல்லாஹு தஆலா ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை தூய்மைப்படுத்தினார். ஆக இந்த மொத்தம் கதாதா ரதியல்லாஹு அவர்கள், பரார் ஆஜிப் ரதியல்லாஹு போன்ற சஹாபாக்கள், மொத்தம் இந்த 6 சஹாபாக்கள் ஊடாக அனஸ் இப்னு மாலிக், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹானி, அப்துல்லா இப்னு அப்பாஸ், இன்னும் பரா, கதாதா ரதியல்லாஹு அன்ஹும், இந்த 6 பேருடைய 8 ஹதீஸ்கள் இதுல பதிவாகி இருக்கின்றன. நான் முன் சொன்னதுதான் இதனுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். பல சந்தர்ப்பங்களை சஹாபாக்கள் ராவிகள் இதை ரிவாயத் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு நிலைமையை பற்றி பயான் செய்திருக்கிறார்கள். அந்த அந்த நிலைமைகளை அமானிதமாக நமக்கு இவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா, சஹீல் புகாரில முதலாவது பதிவாகக்கூடிய ரிவாயத்து தான் இன்னமல்ல அமாலு பின் நியாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை ஹஜரத் உமர் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் மெம்பரில் சொல்ல கேட்டேன் என்று. ஆனால் உமர் ரதியல்லாஹு அவர்கள் மாத்திரம்தான் இந்த ஹதீஸை மிக விரிவாக பயன் செய்கிறார்கள். இந்த கருத்து ஒத்த ஹதீஸ்களை பலரும் சொல்லிருக்கிறார்கள். ஆனால் உமர் ரதியல்லாஹு மாத்திரம் அது மெம்பரில் சொன்னதை பற்றி சொல்கிறார்கள். மற்றவர்களுக்கு அது ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் இதை அவர்கள் கேட்டு மறந்திருக்கலாம். இப்படி வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு நாள் ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு அபு மூசா அஷ்அரி ரதியல்லாஹு அவர்கள் வந்து கதவை தட்டினார்கள். 1 முறை 2 முறை 3 முறை சலாம் சொன்னார்கள். 3வது விடுத்தும் அவர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டார்கள். அங்கு அவர்கள் சென்ற பிறகு ஹஜரத் உமர் ரழியல்லாஹு வெளியே வந்து பார்த்தாங்க, அங்கு வேலப்பழுவாக இருந்தது. உமர் ரழியல்லாஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் யார் வந்ததுன்னு கேட்டார்கள். அபு மூசா வந்தார், ஓ அவர் தான் வந்தார், அவர் அழைச்சு வாங்கன்னு சொன்னார். என்ன அபு மூசா நீங்க வந்துட்டு போயிட்டீங்க? இல்ல நபி அவர்கள் சொல்லிருக்கிறார்கள், மூணு பேர் விடுத்தம் சொல்லி எனக்கு அந்த செய்தி வந்து யாரும் பதில் கொடுக்காவிட்டால் அங்கிருந்து போய்விட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஹதரத் உமர் ரழியல்லாஹு இதுக்கு சாட்சி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் பயந்து போனார்கள். அபு மூசா உடனே போகிறார்கள். அபு மூசா அஷர் ரழியல்லாஹு அங்கு மதீனா வாசிகள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல சொல்கிறார்கள், இப்படி ஒரு செய்தி கிடைக்கதே என்று அவர்கள் சொன்ன பொழுது, சுப்ஹான் அல்லாஹ், அந்த நேரத்தில் ஹதரத் உமர் போய் சொல்லுங்க, எங்கட வாலிப பையன் அனுப்புங்க, அபு சயீத் குதிரி அனுப்பி வைங்க, அவர் ஓர் போய் இந்த விஷயத்த என்ன செய்யட்டும், எத்தி வைக்கட்டும் என்ற விஷயத்த சொன்னார்கள். அபு மூசா அஷர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வந்து உமர் ரழியல்லாஹு அவர்களே, சஹாபாக்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க, எங்கட சின்ன பையனுக்கும் இது தெரியுமே, உமர் உங்களுக்கு தெரியாம இருக்குது என்ற இந்த விஷயத்த அங்க சொன்ன பொழுது, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நபியவர்களோட மிக நீண்ட பயணத்தை செய்த இரண்டாவது ஹலீஃபா, எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் அது உமராக இருக்கும் என்று சொன்ன அந்த சஹாபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஹீஹ் புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, அல்ஹானிய ஸஃபத் பில் அஸ்வா, கடத்தெருக்களில் நான் பஜார்ல தொழில ஈடுபட்டது எனக்கு இந்த ஹதீஸை விட்டு பராக்காக்கி விட்டது என்று சொல்கிறார்கள். நான் இங்கு இதை மிக ஆணித்தரமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் சஹீஹ் புகாரில இமாம் புகாரி அவர்கள் இல்முடைய பாடத்தின் கீழ் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸில் சொல்கிறார்கள், உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு கொடுப்பார்கள், ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு போவார்கள். அன்சிலு யோமன் என்சிலு ஜாரி யோமன், அது ஒவ்வொரு நாள் மாறி மாறி அவர்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்பார்கள் என்ற தலைப்பின் கீழே இமாம் புகாரி ரஹ்மல்லா அவர்கள் இதை சஹி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறார்கள். அங்கு ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் மஸ்ஜிதுக்கு ரெண்டு நாள்ல ஒரு நாள் மாதத்தில் அரவஸ் பகுதியை மஸ்ஜிதுக்கு கொடுப்பேன், மஸ்ஜித் நபவிக்கு வரக்கூடியவர்களுக்கு நான் அதை அவர்களுடன் சேர்ந்து அதை கற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார்கள், நான் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள். அதோட நான் அடுத்த நாள் வீட்டுக்கு வருவேன் என்று சொல்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் உள்ள சஹாபி தோழர் அவர் மஸ்ஜிதுக்கு போவார், அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான விஷயம், ஷமாயில் திருமிதல நீங்க படிக்கும் பொழுது அல்லது சஹீஹ் புகாரி முஸ்லிம் திருமிதி போன்ற கிரந்தங்களை படிக்கும் பொழுது பலவிதமான ஹதீஸ்களை பார்ப்பீர்கள். இங்கு நபி அவர்களுடைய தலைமுடியை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் நான் இந்த முக்கியமான ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்னாவது நான் இமாம் திருநகல்லா அவர்கள் அந்த திருமதி அவர்கள் அசுனன் அதை எழுது சுனனை அவர்கள் தொகுத்தார்கள். அதை தொடர்ந்து இந்த சில்சிலாவை நாம் அல்ஹம்துலில்லா உலகத்தில் உலமாக்கள் எப்படி இதை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட்டேன். அதே நேரத்தில் நான் இந்த தலைப்பின் கீழ் நபி அவர்களுடைய தலைமுடியின் அளவு குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள், அது எட்டு ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அந்த எட்டு ஹதீஸ்களை ஆறு சஹாபாக்கள் தொகுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த ஹதீஸ்களுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஹதீஸுக்கு விரிவான விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒவ்வொரு ஹதீஸையும் அதை விரிவாக பேச வேண்டியிருக்கும். அதுக்கு முன்பு நான் இதை ரிவாயத் செய்த ஒரு சில சஹாபாக்களில் நாலு பேரை பற்றி, மிக அறிமுகமானவர்களை பற்றி நான் இங்கு சுருக்கமாக விவரித்திருக்கிறேன். அதில் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரும் எப்படி நபியவர்களுக்கு ஊழியம் செய்து துவா பெற்றுக் கொண்டார்கள். அதே நேரத்தில் உம்மு ஹானி அபு தாலிபுடைய மகளாக இருந்து நபியவர்களுடைய மிக நெருக்கமாக அவர்கள் இருந்து எப்படி இந்த ஹதீஸ்களை ரிவாயத் செய்கிறார்கள். நாலாவதாக அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சொத்து தான் அவர்களுக்கு அந்நபியவர்கள் சூரத்து நூறுல அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய திருவசனங்களை கொண்டு அவர்களுடைய பத்திரத்தனத்தையும் அவர்கள் கற்பில் மிக தூய்மையானவர்கள் என்பதையும் அவர்களை பற்றி சொல்லப்படும் உலகத்தில் அவதூறுகள் எல்லாம் எட்டு கட் என்பதையும் அல்லாஹ் நிரபராதி ஆக்கியிருக்கிறான். 2200 ஹதீஸ்களை மரணம் செய்து நபியவர்களுடைய நெருக்கமாக இருந்த அந்த ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான லஹு ஷஅருன் ஃபௌகல் ஜும்மதி வதுனல் வஃப்ரா, அவர்கள் நபியவர்களுடைய அந்த முடி தோள்களுக்கு மேல் காதின் அந்த சோனைகளுக்கு கீழ் பிடரியின் நடுப்பகுதி வரை இருந்ததே என்பதாக அவர்கள் குறிப்பிருக்கிறார்கள். ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த அறிவிப்போ இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷமாயில் திருமதியில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களின் நபி அவர்களுடைய அந்த முடி தோள்களுக்கு மேல் காதின் அந்த சோலைகளுக்கு கீழ் பிடரியின் நடுப்பகுதி வரை அது இருந்தது என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதைதான் நாம் பார்க்கலாம். இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நபியவர்களுடைய முடிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள், வஃப்ரா லிம்மா ஜும்மா என்று சொல்வார்கள். அது ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வது போன்று இரு காது, அது சில வேளைகளில் அந்த இரு காது மடல்களின் பாதி வரை இருந்தது என்று சொல்கிறார்கள். இது முதல் கட்டம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதை பயான் செய்கிறார்கள், அது நடுப்பகுதி வரை அந்த இரு காது மடல்களின் பாதி வரை இருந்தது என்பதாக அதைதான் உலமாக்கள் வஃப்ரா என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதை விட்டு கொஞ்சம் கீழே வரும் பொழுது அதுக்கு நாம் அடுத்த ரிவாயத்தை பார்க்கலாம். பரா இப்னு ஆஜிப் கானத் ஜும்மத்துஹு தத்ரிபு ஷஹ்மத் உதுனை, அவர்களின் தலைமுடி சில வேளைகளில் காதுகளில் அந்த சோலைகளை தொடும் அளவிற்கு இருந்தது என்பதாக இதை ஹஜரத் கதாதா ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் தலைமுடி அவர்களின் காதுகளில் அந்த சோலைகளை தொற்று கொண்டு இருந்தது என்பதாக பயான் செய்கிறார்கள். ஆக இந்த ரெண்டு விஷயத்தையும் மிக விரிவாக பயான் செய்யும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான லஹு ஷஅருன் ஃபௌகல் ஜும்மத் தூனல் வஃப்ரா, அவர்கள் அவர்களை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி தோள்களுக்கு மேல் காதின் அது சோனைகளுக்கு கீழ் பிடரியின் நடுப்பகுதி வரை இருந்தது என்பதாக அவர்கள் இங்கு பயான் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நாலு கட்டங்களையும் நாம் இங்கு விரிவாக பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது அல்லாமலும் இமாம் திருமதியுடைய ஷமாயில் முஹம்மதிய அல்லாத ரிவாயத்துகளும் இது சம்பந்தமாக விவரமாக வந்திருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை ஹஜரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி அவர்கள் மக்காவுக்கு வந்த பொழுது ஹதீம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்த நபி அவர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு நாலு சடைகள் போடப்பட்டிருந்தன என்பதாக, நான் அந்த நிலையில் அவர்களை கண்டேன் என்பதாக நபி அவர்கள், இந்த நிலையில் நான் அவர்களை நான்கு சடைகள் போடப்பட்டிருந்த நிலையில் அவர்களை நான் பார்த்தேன் என்பதாக ஹஜ்ரத் உம்மு ஆனி ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபாயிர் அர்பா என்பதாக பயான் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலைமையை நாம் காணக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியோட மிக விவரமான செய்திகளை நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் ஹஜ்ஜத்துல் வதா போன்ற சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் சஹாபாக்களுக்கு என்ன அவர்கள் முடி அரைக்கிய பொழுது அதை கொடுத்தார்கள். வலதில் இருந்தவர்களுக்கும் இடத்தில் இருந்தவர்களுக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இது நபி அவர்களுடைய அந்த முடிகளை சஹாபாக்கள் அது ஒரு பரக்கத்தாக எடுத்துக்கொண்டார்கள். காலித் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சொல்கிறார்கள், நான் யுத்தகலங்களில் நான் நுழைந்து வருவேன், நான் யுத்தகலங்களில் நுழைந்து வருவேன் என்ற தலப்பாய் அல்லது நான் அறிந்திருக்கும் அந்த கவசம், அதை நான் அதுக்குள்ளே நபியவர்களுடைய முடியை வைத்திருப்பேன். இது நபியவர்களுடைய அந்த தலைமுடியை சஹாபாக்கள் அது பறக்கத்தாக பெற்றிருந்தார்கள் என்பது மிக தெளிவாக இங்கு வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தல்ஹாவுக்கு கொடுத்ததையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைமுக்கு கொடுத்ததையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ்களை ஹஜ்ரத் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நபி அவர்களுடைய இந்த சிறப்புகளை நாம் படிக்கக்கூடியதாக இந்த அமைப்பு அமைந்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூன்றாவது இந்த தலைப்பையும் நாம் விவரித்துக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள்ல அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இரு காது மடல்களின் பாதி வரை இருந்தது என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் ரெண்டு ரிவாயத்துகள் அதுல பரா கசாதா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் காதுகளில் அந்த சோலைகளை அது தொடக்கூடிய அந்த நிலைமையாக கொண்டிருந்தது என்பதாக சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தலைமுடி தோள்களுக்கு மேல் காதின் அந்த சோலைகளுக்கு கீழ் பிடரியின் நடுப்பகுதி வரை இருந்தது என்பதாக சொல்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் அது நான்கு சடைகள் போடப்பட்டிருந்த நிலையில் அவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோல் பூஜம் வரைக்கும் அது வந்திருக்கும் என்பதாக வந்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, நாம் நபி அவர்களுடைய நாலு சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுதாக முடியை பூர்த்தியாக எடுத்திருக்கிறார்கள், வலித்திருக்கிறார்கள். அதை மலிப்பது நபி அவர்களுடைய தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நாலு கட்டங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று ஹுதைபியால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய அந்த உம்ராவுக்கு வந்த பொழுது அங்கு தடுக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்பட்டார்கள். அடுத்தது நபி அவர்கள் அந்த உம்ராவை திரும்ப வந்து உலமாக்கள் இடத்துல ரெண்டு கருத்து இருக்கிறது. கதா செய்தார்கள், அது கதா செல்லவில்லை, அதை நிறைவேற்றினார்கள் என்பதாக வந்திருக்கிறது. அப்ப ஹுதைபியால வைத்து தடுக்கப்பட்ட நேரத்தில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சுப்ஹானல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கிடைத்த பாக்கியம் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை நபி அவர்களுக்கு கொடுத்து, யா ரசூலுல்லாஹ், நீங்க உங்களுடைய இந்த தலைமுடியை நீங்கள் பூர்த்தியாக எடுப்பதுதான் சிறந்தது, நீங்கள் எடுத்துட்டா எல்லா சஹாபாக்களும் இதை மலிப்பார்கள் என்பதாக அங்கு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஷூரா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கருத்தை நபி அவர்கள் ஏற்று என்ன சஹாபாக்களுக்கு சொன்ன நேரத்தில் அவர்கள் அந்த மூலிகை மலிக்கவில்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்கள் பூர்த்தியாக அதை வலித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர். உடனே சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அந்த அந்த சந்தர்ப்பத்தை நிறைவேற்றினார்கள் என்பதாக ஹுதைபியாவுடைய ஆக முதல் கட்டம். நபி அவர்கள் அதை பூர்த்தியாக எடுத்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில். இரண்டாவது உம்ராவுக்காக அந்த உம்ரா கதாவாக இருக்கலாம், அதை ஷாஃபியாக்களுடைய கருத்துப்படி அது கதா இல்ல, அது நபி அவர்கள் திரும்ப அந்த உம்ராவை வந்து நிறைவேற்றினார்கள். அடுத்தது ஃபத்ஹ மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் ஹுனைனுக்கு போய் தாயிஃப்க்கு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஹ்ரானால இருந்து அங்கு அந்த ஹுனைனுடைய அந்த கனிமத் எல்லாம் பங்கெடுத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜஹ்ரானால வந்து செய்த அந்த உம்ராவாக இருக்கிறது. அது அல்லாது ஹஜ்ஜத்துல் வதா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதா அந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி அதை விநியோகித்தார்கள், அந்த முடிகளை சஹாபாக்கள் பரக்கத்துக்காக எப்படி பெற்றுக் கொண்டார்கள், இதை சஹி முஸ்லிம்ல இன்னும் பல கிரந்தங்கள்ல நாம் இதை படிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் நமக்கு அதை மிக விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன. அது ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், இதை விரிவாக நாம் கருத்துக்கெடுக்க வேண்டும் என்பதுதான் நான் என்னுடைய மிக பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. நாம் இதை பற்றி எங்களுடைய வாழ்க்கையில இன்றைய இந்த சிறப்பான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வஃபாத்தாகிய இந்த நபி அவர்களுடைய பிறந்த இந்த சிறப்பான இந்த மாதத்தை நாங்கள் எல்லோரும் நபி அவர்களுடைய இந்த புனிதமான தீனை அல்லாஹு தஆலா நபிக்கு கொடுத்த இந்த தீனை மிக சிறப்பாக நாம் எடுத்து எப்படி அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க வேண்டுமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் நபி அவர்களுடைய அந்த நபி அவர்களுடைய உருவமைப்பை அல்லாஹு தஆலா சஹாபாக்களூடாக நமக்கு அழகாக முன்வைத்திருக்கிறார். சஹாபிகள் யாரெல்லாம் மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆக விரிவாக இது ஒவ்வொன்றும் பேசப்பட வேண்டும். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு சாரம்சத்தை நான் இந்த ஷமாயில் திருமதியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் வெறுமனே இந்த பகுதியை மட்டும்தான் நான் தொட்டி காட்டியிருக்கிறேன். இது ஒவ்வொன்றையும் விரிவாக பேசுவதற்கு மிக நேரம் எடுக்கும். ஒரு சாரம்சமாக நான் முன்வைத்ததே முதலாவது நான் திரும்ப ஒரு விடுத்தம் இதை சொல்லிக் கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை மனனம் செய்த பாடமாக்கிய சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு 5374 ஹதீஸ்களை மரணம் செய்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா 2200 ஹதீஸ்களை மரணம் செய்து தன் வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்கள். ஹதீஸ்களை மரணம் செய்வது ஒரு தனி கலை. அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவது, அதை எழுதி பாதுகாத்து அதை ரிவாய்ட் செய்வது. இரண்டாவது, இன்று உலகத்தில் முஸ்லிம் உம்மாவுக்கு குறிப்பாக இலங்கையில கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம்தான் இந்த சஹீல் புகாரி முஸ்லிம். அதே போன்று இந்த ஷமாயில் திருமதி. வெகு விரைவில் நான் உலமாக்களுக்கு இந்த ஷமாயில் திருமதியை குறிப்பிட்ட சில பிரதிகளை நாம் தரப்பித்திருக்கிறோம். என்னுடைய ஒரு நண்பர் அதை ஒரு 1000 பிரதிகள் அதை ஆர்டர் கொடுத்திருக்கிறார். அது வந்தவுடன் இன்ஷா அல்லாஹு தஆலா நான் பல ஹுத்பாக்களில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஷமாயில் திருமதியை ஒவ்வொரு வீடும் சுமந்திருக்க வேண்டும் என்று. மூன்றாவதாக, எனக்கும் என்னுடைய உஸ்தாதை தொட்டு ஹதரத் இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வரைக்கும், அதே தொற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கும் இந்த சங்கிலி தொடருடைய அந்த பாக்கியத்தை நான் ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அந்த சங்கிலி தொடர் என்னுடைய உஸ்தாத், அவர்களுடைய உஸ்தாத், அவர்களுடைய உஸ்தாத், அவர்களுடைய உஸ்தாத், அந்த 40 பேருடைய பட்டியலை நாம் வாசித்தார். உதாரணமாக, என்னுடைய உஸ்தாதுக்கு 86 வயதாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் சுமார் 50 வருடத்துக்கு முன்பு அவர்கள் அதை படித்திருக்கிறார்கள். என்னுடைய ஒரு உஸ்தாதுக்கு 90 வயதாக இருந்த பொழுது அந்த அவர்கள் தன்னுடைய 70 வருஷத்துக்கு முன்பு அவர்கள் அதை படித்திருக்கிறார்கள். அப்ப 1800 சொச்சதுல அல்லது 1910 அவர்கள் படித்திருக்கிறார். அந்த நேரத்தில் வாழ்ந்த உஸ்தாத்மாரிடத்தில் அவர்கள் இந்த சங்கிலி தொடராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சங்கிலி தொடரை, ஹதீசுடைய அந்த தொடரை, அதுதான் இந்த உம்மத்துக்கு சிஜே வீரமந்திரி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரடன்ஸ் என்ற அந்த புத்தகம். தமிழிலும் சிங்களத்திலும் அது ஆங்கிலத்தில் அவர் எழுதினார். இந்த 3 மொழியில் இருக்கிறது. அவர் குறிப்பாக இஸ்லாமிய இந்த விசேஷ தன்மை பற்றி அவர் அங்கு வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் நான் இங்கு குறிப்பிட்டது இந்த 8 ஹதீஸ்கள், அதுல ஒரு பாடத்தை மட்டும்தான் நான் இங்க பூர்த்தி செய்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டங்களில் விரிவாக மற்றதை முன்வைக்கலாம். இங்கு நான் சொல்ல விரும்புவதை, இந்த ஷமாயில் திருமதி உடைய இந்த பாடம் நடக்கக்கூடிய நேரத்தில் நபியோட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய நாம் வாழ்க்கை எடுத்து நடப்பதோடு சலவாத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்தால ஒரு அன்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய இந்த தூதை இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவாக முன்வைக்க நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். எங்களுடைய வாழ்நாளை நாம் இந்த சிறப்பான இந்த ரபீஉல் அவ்வலுடைய இந்த மாதத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நாம் வெளிப்படுத்துவது கூடிய அதே நேரத்தில் அவர்களுடைய இந்த மேனி உருவம், அந்த உருவ அமைப்பை அல்லாஹு தஆலா சஹாபாக்களூடாக நமக்கு தந்திருக்கிறார். அதை பற்றி விளங்கிக் கொண்டு உலகத்தில் யாருக்கும் இந்த பாக்கியம் எந்த ஒரு மனிதருக்கும் கிடைத்திருக்க முடியாது, யாருக்குமே இது கிடைத்திருக்க நிச்சயமாக முடியாது. அல்லாஹு தஆலா இந்த ஒரு சிறப்பான 1400 வருடங்களுக்கு முன்பு பிறந்த எங்கள கண்மணியான இறுதி தூதர் சையதுல் கவுனை, எல்லா கவுனுக்கும் தலைவராக அவர்கள் தாஜுல் மதீனா, மதீனத்தின் கிரீடமான நாம் மதிக்கக்கூடிய எங்களுடைய உயிரிழ மீதான அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மதிக்கின்றோம், அன்பு வைக்கிறோம், சலவாத் சொல்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அவர்களுடைய மார்க்கத்தை சரியாக விளங்குகிறோம். உலமாக்களிடத்தில் கால்மடிச்சிருந்து இன்றைக்கு அல்ஹம்துலில்லா இலங்கையில 371 மதரசாக்கள் இருக்கின்றா. அல்ஹம்துலில்லா அந்த மதரசாக்களுக்கு போனீங்கன்னா அங்கு திருமதியை நீங்க அழகாக முறையில படித்துக் கொள்ளலாம். உலமாக்களுடன் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். உலமாக்கள் இந்த விஷயத்த முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவர்களாக நாம் முஸ்லிம் எங்களுடைய டிரெக்டர் அவர்களுக்கும் இந்த இதுல ஈடுபடக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் துவா செய்கிறோம். அல்லாஹு தஆலா உண்மையான பாசத்தையும் அன்பையும் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் இந்த தீனையும் இந்த தூதையும் சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். والسلام عليكم ورحمة الله وبركاته.
السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.